நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
COVID-19 கொரோனா வைரஸ் பெருந்தொற்று முற்றுக்கு வந்துவிட்டது என்று சில நாடுகள் கட்டுப்பாடுகள் அனைத்தையும் தளர்த்தி இயல்பு வாழ்க்கைக்கு மக்களை திரும்புமாறு ஊக்குவிக்கிறார்கள். இதில் உண்மை இருக்கிறதா என்று டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷயன் அவர்களின் கருத்துகளுடன் ஒரு விவரணம். COVID-19 கொரோனா வைரஸ் பெருந்தொற்று முற்றுக்கு வந்துவிட்டது, இது என்ன புதுக்கதை என்று சிலர் எண்ணக்கூடும். எமக்கு தெரிந்த நாம் பயம் கொண்டிருந்த பெருந்தொற்றின் தாக்கம் குறைந்து வருகிறது என்று சில நாடுகள் முடிவெடுத்து கட்டுப்பாடுகளை முற்றாக தளர்த்தியுள்ளார்கள். கட்டுப்பாடுகளை கடுமையாக நடைமுறைப்படுத்திய ஜெர்மனி கூட அடுத்த வாரத்திலிருந்து கட்டுப்பாடுகளை தளர்த்தப் போவதாக அறிவித்துள்ளது. பெருந்தொற்று போய்விட்டதா? போய்விட வேண்டுமென்று நாம் எல்லோரும் விரும்புகிறோம் என்கிறார் டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷயன் அவர்கள்.
முடிய வேண்டும்னு எதிர்பார்க்கிறோம், எல்லாருடைய ஆசையும் அது முடியணும்ங்கிறது. ஆனா கண்டிப்பாக முடிகிறதாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் குறைகிறதுங்கிறது எல்லா இடத்துலையும் தெரிகிறது. அநேகமா தமிழ்நாட்டிலையும் கூட பல இடங்கள்ல பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது. நம்பர் ஆஃப் கேசஸ் குறைந்து விட்டதுனால நிறைய இடங்கள்ல தளர்வுகள், நம்ம போட்டிருந்த கட்டுப்பாடுகள்ல தளர்வுகள் கொண்டு வந்திருக்கோம். பள்ளிக்கூடங்கள் திறக்கின்றன, கல்லூரிகள் திறக்கின்றன, மாணவர்கள் மீண்டும் படிக்க தொடங்கலாம் என்கிற நிலை உருவாகிறது. அலுவலகங்கள் எல்லாம் திறக்கின்றன, கடை கண்ணிகள், இதெல்லாம் தளர்வுகள்.
கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதால் மட்டும் COVID-19 பெருந்தொற்று போய்விட்டது என்று கூறிவிட முடியாது. கட்டுப்பாடுகளை தளர்த்தும் முடிவுகளுக்கு பின்னால் தொற்று குறித்த தரவுகளும் அறிவியலும் இருப்பதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஆனால் அதில் அரசியலும் மக்களிடையே காணப்படும் சோர்வும் விரக்தியும் கலந்துள்ளன என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தொற்றின் வீரியம் குறைந்திருப்பதால் கட்டுப்பாடுகளை அறவே இல்லாமல் செய்வது அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கைவிடுவது முட்டாள்தனம் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் கூறியுள்ளார். அதனை ஆமோதிக்கும் டாக்டர் சுதா சேஷயன் அவர்கள் அதற்கான காரணத்தையும் விளக்குகிறார்.
ஒமைக்ரான் வேரியன்ட் ஏற்படுத்திய பாதிப்பு தாக்கம் குறைந்துவிட்டது என்பது தெரிகிறது. ஆனால் ஏன் இது முடிவுக்கு வந்துவிட்டது என்று தெளிவாக சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறோம் என்றால், ஒருவேளை ஏதாவது ஒரு புதிய வேரியன்ட் வந்துவிடலாமோ என்கிற ஒரு அச்சம் அறிவியல் உலகத்திலேயும் இருக்கிறது, பொதுமக்களிடையேயும் இருக்கிறது. அறிவியல் உலகத்தில் இருப்பதற்கு காரணம், எந்த வைரஸும் தன்னை உருமாற்றிக் கொண்டே இருக்கும். அதனால்தான் இந்த வைரஸ் ஒமைக்ரான் அளவிற்கு பல உருமாற்றங்களை சந்தித்திருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு புதிய உருமாறிய வேரியன்ட் வந்தால் நாம் அசந்து விடக்கூடாது. அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை பற்றி கவலையே படாமல் இருந்துவிட்டு திடீரென்று ஒரு உருமாறிய வேரியன்ட்டினால் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதனால் தான் கண்டிப்பாக முடிந்து விட்டது என்று சொல்ல முடியாத ஒரு நிலையில் அறிவியல் உலகம் இருக்கிறது.
2020 ஆண்டின் முதற் பகுதியிலிருந்து உலகம் மாறியிருந்தாலும், புதிய அணுகுமுறைகள் கட்டுப்பாடுகள் நியாயப்படுத்தப்பட்டாலும், இதுபோன்ற வைரஸ்கள் நம் வாழ்வின் ஒரு பங்காக மாறிவிட்டது என்பதை பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். பெருந்தொற்று ஏற்பட்ட முதல் வருடம் அனைவரும் தடுப்பூசிக்காக காத்திருந்தோம். அடுத்த வருடம் அனைவரும் தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளும் வரை பார்த்திருந்தோம். வைரஸ் இன்னமும் எம்மை விட்டு விலகவில்லை. அதன் கடுமையான மாறுபாடுகள் புதிதாக வெளிப்படலாம் அல்லது அடுத்த குளிர்காலத்தில் வேறொரு உருவில் பெருகலாம் என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கிறார்கள். அதற்காக அனைவரையும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். கோவிட் பெருந்தொற்று முற்றுக்கு வந்துவிட்டது என்று கட்டுப்பாடுகளை தளர்த்துவதில் முன்னிற்கின்ற நாடான டென்மார்க்கில் பெறப்பட்ட தரவுகளின்படி, வருடாவருடம் வருகின்ற ஃப்ளூ என்று பிரபலமாக அறியப்படும் இன்ஃப்ளூயன்சா தொற்றினால் இறப்பவர்கள் எண்ணிக்கை கோவிட் தொற்றினால் இறப்பவர்கள் எண்ணிக்கையை விட அதிகம் என்கிறது. ஃப்ளூ தொற்று ஏற்பட்ட 1000 பேரில் ஒருவர் இறக்கிறார் என்றும், கோவிட் தொற்று ஏற்பட்ட 2000 பேர்களில் ஒருவர்தான் இறக்கிறார் என்றும் அவர்கள் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் இந்த தரவு ஒன்று மட்டுமே போதாது என்று விளக்குகிறார் டாக்டர் சுதா சேஷயன் அவர்கள்.
இன்ஃப்ளூயன்சா வைரஸ், கொரோனா வைரஸ் இரண்டும் வேறு வேறு. ஆனால் இரண்டும் ஏறத்தாழ ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பல இடங்களில் தங்கிவிட்டது. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பலகாலமாக பல ஆண்டுகளாக இருக்கிறது. ஆங்காங்கே ஆங்காங்கே அது இருக்கிறது. ஆங்காங்கே அது இருப்பதனால் அவ்வப்போது தலை தூக்கி மரண விகிதத்தை ஏற்படுத்துகிறது. ஒமைக்ரான் என்பது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிற சார்ஸ் கோவி டூவினுடைய ஒரு வேரியன்ட் தான். இப்போது நாம் அச்சப்படுவது அல்லது எச்சரிக்கையுடன் இருப்பது என்பது எதை காட்டுகிறது? ஒருவேளை இந்த சார்ஸ் கோவி டூவில் இன்னொரு வேரியன்ட் வந்தால் அது ஒருவேளை இன்ஃபுளுவன்சா ஏற்படுத்துகிற அளவிற்கு மரண பாதிப்பையோ அல்லது அதைவிட கூடுதலாகவோ கூட ஏற்படுத்துவதற்கு சிறு வாய்ப்பு இருக்கிறது. எனவே புதிய வேரியன்ட் வரவிடாமல் செய்ய வேண்டும். ஒரு புதிய வேரியன்ட் வந்துவிட்டால் அது ஒமைக்ரானை விட கூட பாதிப்பு குறைவாக இருக்கலாம் அல்லது டெல்டாவை விட பாதிப்பு அதிகமாக கூட இருக்கலாம். நமக்கு தெரியாது அது எப்படி ஒரு புது வேரியன்ட் வரும் என்று. இப்படி அச்சப்படுவதற்கு காரணம் எந்த வைரஸும் உருமாறிக்கொண்டே இருக்கிறது என்பது அடிப்படை. அப்படி உருமாறிக்கொண்டே இருக்கும் போது ஒமைக்ரான் என்கிற அந்த உருமாற்றம் மானுடத்திற்கு உதவியாக இருந்துவிட்டது. ஆனால் நினைத்து பாருங்கள், அதற்கு முன்னால் வந்த டெல்டா, அதற்கு முன்னால் வந்த ஆல்பா, இவையெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கவில்லை. எனவே ஒமைக்ரானை காட்டிலும் இன்னொரு உருமாறிய வைரஸ் வந்தால் பாதிப்பு அதிகப்படக்கூடாது. அதற்காகத்தான் இப்போது முன்னெச்சரிக்கையாக நாம் இருக்கிறோம்.
இதேவேளை கோவிட் தொற்று வந்து அதனால் இறந்தவர்கள் எத்தனை பேர் மற்றும் வேறு காரணங்களால் இறந்தவர்களில் எத்தனை பேருக்கு கோவிட் தொற்றும் வந்திருக்கிறது என்ற தரவு தனியாக வகுக்கப்படவில்லை என்று மெல்பர்ன் பல்கலைக்கழக பேராசிரியர் டோனி பிளேக்லி கூறியுள்ளார். தனிமனித சுதந்திரத்திற்கு எதிரானது என்று கூறி தடுப்பூசி போட மாட்டோம் என்று அடம்பிடிப்பவர்கள் முதலில் வெறும் பதாகைகளை தாங்கிக் கொண்டு அரச கட்டடங்கள் முன்னின்று போராடினார்கள். ஆனால் நாடுகளுக்கு இடையிலான பெருஞ்சாலைகளையே மூடும் அளவிற்கு கனரக வாகன ஓட்டுநர்கள் தற்போது நடத்தும் போராட்டம் வட அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பெரும் பொருளாதார சிக்கல்களை தொற்றுகின்றன. பெருந்தொற்று மற்றும் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே குறிப்பாக இளையோருடன் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிறார் உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் அவர்கள்.
Very disappointing to see the attack on scientists and on science, and it's continued. In fact, it's got stronger over the course of the pandemic. It has the potential to do a lot of damage. And it's one of the areas that I have to think very seriously about. And actual disinformation will need to be addressed, and we need to work with social scientists, behavioral scientists, and with communities to really understand this whole phenomenon, and particularly young people, to improve scientific literacy, health literacy, get them to think more rationally, to question information they see which comes out of the blue and doesn't seem to be logical.
நாடுகள் என்று எடுத்தால் இதுவரையில் சீனா ஒன்றுதான் கோவிட் ஜீரோ, கோவிட் பெருந்தொற்று யாருக்கும் ஏற்படாமல் நாட்டை பாதுகாக்கும் கொள்கையில் திடமாக உள்ளது. பயண கட்டுப்பாடுகள் சுற்றுலாத்துறையை நம்பியிருக்கும் இலங்கை போன்ற நாடுகளில் மட்டுமல்ல, வெளிநாட்டு மாணவர்களை நம்பியிருக்கும் எமது கல்வித்துறையிலும் கடுமையான பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. நோர்வே மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகள் ஏற்கனவே பெரும்பாலான கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ளன. உலகம் முழுவதும் மின்னல் வேகத்தில் பரவுவதற்கு முன்னர் தென்னாப்பிரிக்காவில் தான் ஒமிக்ரோன் மாறுபாடு முதலில் அடையாளம் காணப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் கூட சுய தனிமைப்படுத்தல் விதிகள் அகற்றப்பட்டுள்ளன. சார்ஸ் கோவ் டூ என்ற கோவிட் வைரஸின் புதிய திரிபுகள் தொடர்ந்து உருவாகிக் கொண்டேதான் இருக்கும். சில பொது சுகாதார நடவடிக்கைகள் இந்த மாறுபாடுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அல்பா மாறுபாடு 3 மாதங்களுக்கு ஆதிக்கம் செலுத்தியது, டெல்டா மாறுபாடு 6 மாதங்களுக்கு ஆதிக்கம் செலுத்தியது. அதே நேரத்தில் ஒமிக்ரான் மாறுபாடு அதன் ஆதிக்கத்தை எவ்வளவு காலம் நிலைநிறுத்த முடியும் என்று நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறும் ஆஸ்திரேலிய நிபுணர் நான்சி பேக்ஸ்டர், அதுவரை நாம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்வதே நல்லது என்கிறார். இதனையேதான் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் அவர்களும் எம்மிடம் கூறியிருந்தார்.
அவர்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வது உங்களுடைய உரிமை என்று நினைக்கிறீர்கள். உரிமை, எனக்கு போட்டுக் கொள்ளாமல் இருப்பதும் உரிமை என்று நினைக்கிறீர்கள். இருக்கலாம், அது தனிப்பட்ட உரிமையாக கூட இருக்கலாம். ஆனால் 2 விஷயங்கள். 1, தடுப்பூசி போட்டுக் கொள்வதனால் நாம் நோயை எட்டத்தில் வைக்கிறோம், நோயை தடுக்கிறோம், உங்களுக்கும் கூட அது நன்மையை தருமே என்று ஒரு பக்கத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இன்னொன்று, ஒருவேளை வைரஸ் நமக்கு தொற்றினால் நாம் அதை மற்றவர்களுக்கு பரப்புகிறோம். எனவே தடுப்பூசி மட்டுமல்ல, முகக்கவசம் போடுவது கூட, மற்ற எச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே ஏன் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் நமக்கு மட்டுமில்லாமல் அடுத்தவர்களுக்கும் நாம் நோய் தொற்றை பரப்பிவிடக்கூடும். எனவே எனக்கு நோய் வந்தால் பரவாயில்லை, இது என்னுடைய உடல், அது எப்படி வேண்டுமானாலும் போய்விட்டு போகட்டும் என்று நான் சொல்ல முடியாது. என்னுடைய உடல் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்றால் என் உடலிலே இருந்து மற்றவர்களுக்கு வைரஸ் பரவும். அந்த வைரஸுக்கான ஒரு ரிசர்வாயர், ஒரு சேமிப்பு கிடங்காக நான் மாறிவிடுவேன். எனவே என்னுடைய சமூக பொறுப்புணர்வு என்று வரும்போது நான் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். ரொம்ப எளிமையாக இதை பார்த்தால், முன்னர் வந்த பெருந்தொற்றுகளை விட கொரோனா பெருந்தொற்று உலகத்திற்கு மிகப்பெரிய இடர்பாட்டை ஏற்படுத்தியது. ஏன், 200 ஆண்டுகளுக்கு முன்னாலும் கூட வேறு சில தொற்றுகள் வந்தன. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட ஒரு தொற்று, ஸ்பானிஷ் ஃப்ளூ தொற்று வந்தது. ஆனால் அதனால் ஏற்பட்ட பாதிப்பை விட கொரோனா பாதிப்பு அதிகம். அதற்கு என்ன காரணம்? மிக முக்கியமான காரணம், மனிதர்களுக்குள்ளே நாடுகளுக்குள்ளே இப்போது போக்குவரத்து அதிகப்பட்டிருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்னர் யாரோ சிலர் மட்டுமே கப்பலில் பயணப்பட்டார்கள், யாரோ சிலர் மட்டுமே விமானத்தில் போனார்கள். ஆனால் இப்போது நாம் அடிக்கடி எல்லோரும் போகிறோம். எனவே அந்த வகையில் மனிதர்களுக்குள் தொடர்பு இப்போது அதிகப்பட்டிருக்கிறது. இந்த தொடர்பு அதிகப்பட்டிருப்பதனால் நம்முடைய பொறுப்புணர்வும் அதிகப்பட வேண்டும். எனவேதான் இந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளில் அசிறுத்தையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன், மிக அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களுக்காகவும் சரி, நீங்கள் எங்களுக்கு வேண்டும், மனிதர்கள் எல்லோரும் நாம் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ்வதற்கு நமக்கு ஒருவருடைய உதவி ஒவ்வொருவருக்கும் வேண்டும். எனவே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து இந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளில் அசிறுத்தையாக இருக்காதீர்கள். இப்போது முழுமையாக குறைந்துவிட்டது என்று ஒருவேளை அரசாங்கம் அறிவித்தாலும் கூட, முழுமையாக குறைந்துவிட்ட நாளிலிருந்து குறைந்தபட்சம் இன்னும் 6 மாத காலத்திற்கு, ஒருவேளை இப்போது குறைந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்னும் 9 மாத காலம் அல்லது 1 வருட காலமாவது இந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் கைவிடக்கூடாது. கண்டிப்பாக அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். நான் திரும்ப திரும்ப தடுப்பூசி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முகக்கவசம் அணிவதை யாரும் விட்டுவிடக்கூடாது. குழந்தைகளுக்கு கூட கற்றுக் கொடுக்க வேண்டும். எச்சரிக்கை நடவடிக்கைகளில் அசிரத்தை வேண்டாம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.